வேதம் வந்து நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நம்மளை பத்தி வேதம் சொல்லுது இல்லைங்களா. மனுஷன் ஆண்டவர் உருவாக்கும் போதே பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நம்மள ஆண்டவர் பண்ணி இருக்கிறார். அது அதை பார்த்தோம்னா அது பைபிளுக்கும் அது பொருந்தும். ஏன்னா அவருடைய வார்த்தை மனித குலத்தோடு ஆண்டவர் பேசணும், தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தணும் போது அந்த வேதத்தை எவ்வளவு கருத்தா அவர் எழுதியிருப்பார். யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு புத்தகத்தையும் ரொம்ப கருத்தா அவர் எழுதியிருப்பார். சொல்ல போனா அதுவும் பிரமிக்கத்தக்க அதிசயமா தான் வேதத்தையும் ஆண்டவர் முறையா நமக்கு பண்ணி கொடுத்திருக்கிறார். ஒரு நமக்கெல்லாம் எப்படி ஒரு ரெண்டு கண்ணு, ரெண்டு காலு, ரெண்டு கை இல்லைங்களா, உள்ளியும் பார்த்தோம்னா ரெண்டு லிவர், இது சாரி ரெண்டு லங்ஸ் இல்லைங்களா, லிவர் ஒன்று தான் நமக்கு, ரெண்டு லங்ஸ் ரெண்டு கிட்னி அப்படி இருக்கிற மாதிரி அந்த வேதத்தை பிரமித்தக்க அதிசயமா ரெண்டு ஏற்பாடுகள், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அங்கங்களுக்கும் ஒரு பிரத்யேகமான வேலை இருக்கு இல்லைங்களா. அது ஒன்னொன்னுக்கும் ஒரு வேலை இருக்கு. இது வேலை இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒருவேளை அது இல்லாம போச்சுன்னா நம்ம குறைவுள்ளவர்களா தான் ஆயிடுறோம் இல்லைங்களா. ஒரு விதத்துல ஹேண்டிகேப்பா தான் ஆயிடுறோம் ஒரு காரியம் இல்லாம போச்சுன்னா. அதே மாதிரி வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு பிரத்யேகமா நம்ம வாழ்க்கையில நம்ம ஆத்மால ஒரு கிரியை செய்யக்கூடிய வேலை இருக்கு பாருங்களேன். பைபிள்ல இருக்கிற 66 புக்குங்களும் எதுவுமே அனாவசியம் இல்லை. ஒரு ஒரு புக்குக்கும் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில அவனுக்கு செய்யக்கூடிய நிறைவு தரக்கூடிய ஒரு வேலை ஒரு ஒரு புக்குக்கும் இருக்கு. அதனால தான் முழு வேதத்தை நம்ம படிக்கிறது ரொம்ப அவசியம் இல்லைங்களா. வருஷம் படித்தோம்னா முழு வேதத்தை ஒரு வாட்டி படிச்சு முடிக்கிறது வந்து ஒரு ஒரு புக்கும் நமக்கு ஒன்னொன்னு செய்யும். அது அது ரொம்ப முக்கியம். அது நம்ம வேதத்துல அதனால ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கு. நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கும் போது அந்த புக்ல வந்து ஒரு ஒரு டாமினன்ட் தீம், அதாவது ஒரு பிரதானமான ஒரு கருத்தோடு அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. அந்த தீம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம படிச்சோம்னா நமக்கு ரொம்ப தெளிவா அந்த புத்தகத்தை புரிஞ்சுக்க முடியுது. நம்மளா நினைச்சுக்கிறது இது எதுக்கு எழுதியிருக்காங்க அதுக்கு எழுதியிருக்காங்க இல்ல, அது எதுக்காக ஒரு புத்தகம் எழுதியிருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அதை படிச்சு படிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு அதிகாரமும் நமக்கு ரொம்ப தெளிவாக புரியும். அந்த தீமுக்கு ஏற்றதாகத்தான் அந்த இது வரும். ஆகவே இன்னைக்கு நம்ம ஒரு புக்கை ஆரம்பிக்க போறோம் இல்லைங்களா. உங்க யாருக்காவது ஏதாவது கெஸ் இருக்கா? காலையில ஒரு கெஸ் கொடுக்க சொல்லி அருண் கேட்டாப்ல, ஏதாவது ஒரு 3 கெஸ் அதுக்குள்ள கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். மத்தேய் ஒரு கெஸ் அவர் எடுத்துட்டார். இன்னும் 2 கெஸ் இருக்கு, யாராவது கெஸ் பண்ணுங்க பாப்போம். என்ன புக் படிக்க போறோம்? 1 சாமுவேல்ன்றாங்க. சரி, இன்னும் லாஸ்ட் 2-3 கேக்குது எனக்கு சத்தம். ஜட்ஜஸ். ஓகே, ஜட்ஜஸ். ஓகே, 3லயும் ஃபெயில் ஆயிட்டீங்க நீங்க, 3லயும் ஃபெயில் ஆயிட்டீங்க. அதுவும் 4வது சான்ஸ் கொடுத்தா ஃபெயில். லேவியர் ஆகும். ஆக்ஸ்ங்களா? ஓகே, இல்ல இல்ல. ஐயோ, நீங்க இது ரொம்ப சான்ஸ் கொடுத்தாச்சு. நீங்க யாருமே கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. ஆகவே நானே அதை சொல்லுகிறேன். மிக 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 அதிசயமான, ஐ வாஸ் த்ரில்ட், ஐ வாஸ் த்ரில்ட், ஐயோ அப்படின்னு ஆனந்தம்னா ஆனந்தம் எனக்கு. ஜோஷுவாவை படிக்க போறோம், ஜோஷுவாவை படிக்க போறோம். அதை நீங்க படிக்க படிச்சு பார்க்கும்போது நம்முடைய ஜெபம், என்னுடைய ஜெபம், என்னுடைய நம்பிக்கை, ஆண்டவர் வந்து நம்ம ஆத்மீக வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமாக மிக ஆசீர்வாதமாக அதை செஞ்சு தரணும்ன்ற ஒரு ஜெபம். நம்ம எல்லாருக்கும் அந்த ஜெபம் இருக்கணும் இல்லைங்களா. நம்ம எந்த அளவுக்கு தாகமா இருக்கிறோம், எந்த அளவுக்கு வாஞ்சி ஆண்டவருடைய வார்த்தையை அணுகிறோமோ இல்லைங்களா, தாகம் உள்ளவருக்கு ஜீவ தண்ணீரை அவர் கொடுக்கிறார் இல்லைங்களா. அந்த ஆர்வத்தோடு அந்த ஆசையோடு ஆண்டவர், இதான் வித்தியாசம் பாருங்களேன். பைபிளை நல்லா படிச்சு புரிஞ்சு ஆர்வமா தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? தாகத்தோடு வருகிறவனுக்கு அவர் தண்ணீரை தரார். அதே புக்கு தான், தாகத்தோடு வருகிறவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறார். ஆகவே நம்மளும் ஜபத்தோடு தாகத்தோடு வாஞ்சியோடு அந்த புக்கை நம்ம பார்க்க பண்ணணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங் புக்குங்க. மீட்பின் சரித்திரத்துல 25 வருஷ கதையை நமக்கு எடுத்து சொல்ற ஒரு புத்தகம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை வென்று அதை போய் அவங்க பங்கு போட்டு அங்க போய் ஸ்டே பண்ற ஒரு புக். பெரிய அமேசிங் இவெண்ட்ஸ், பெரிய பெரிய நிகழ்வுகள் அதுல வருது. அது ஆரம்பிக்கும் போதே ஒரு ஒரு பிரம்மாண்டமான இன்ட்ரோடக்ஷன். ஒரு யோர்தான் நதியை அவர்கள் கடந்து போய் அங்க போய் ஒரு 31 எம்பையர்ஸ், ராஜ்யங்கள், அதை எல்லாத்தையும் வீழ்த்தி அந்த தேசத்தை அவங்க எல்லோரும் யோசுவா அவங்களுக்கு பங்கிட்டு கடைசியில ஒரு மனதை உருக்கிற ஒரு ஒரு ஃபேர்வெல், ஒரு ஃபேர்வெல் சர்மன் யோசுவா கொடுக்கிறார். இத்தனை செய்த கர்த்தர் எல்லாம் ஞாபகப்படுத்திட்டு அவர் சொல்றாரு, உங்களுக்கு இந்த கர்த்தரை சேவிக்க பிடிக்குதா இல்ல மற்ற தேவர்கள் வேணுமா, நானும் என் வீற்றாரோ என்றார் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு முடிகிற ஒரு புக்கு. பல பாடங்கள் அதுல அடங்கியிருக்கு. ஆவிக்குரிய விதத்தில் கிறிஸ்துக்குள் அவங்க வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பூமியை அவங்க போய் அடையிறாங்க, அதுதான் அந்த கதையில வருது. ஆனா ஆவிக்குரிய விதத்தில் நம்மளும் கிறிஸ்துக்குள் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரம், பொக்கிஷங்கள், பல காரியங்கள் இருக்கு. ஆனா அதை அடையாமையே பல விதத்தில் நாம் வாழ்கிறோம். கிறிஸ்துக்குள் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்தை அடைவதற்கு ஒரு நிழலாக அந்த புத்தகம் இருக்கு. பல கருத்துக்கள், பல சத்தியங்களை நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு பிரயோஜனமா, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு பிரயோஜனமா அதுல இருக்கு. அதை பார்த்துக்கலாம். பல பிரின்சிபல்ஸ் நம்ம கத்துக்க போறோம். ஆவிக்குரிய போர் செய்யறத குறித்து, எப்படி ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழ்வது அப்படின்றத குறித்து, தேவன் மேல் விசுவாசமா இருந்து கீழ்ப்படிஞ்சாதான் நமக்கு வெற்றி உண்டு என்பதை புரிஞ்சுக்கிறதும், நம்மளுடைய சத்ருக்களை நம்ம எப்படி ஜெயிக்கிறது, ஆண்டவருடைய பலம் இல்லாம நம்ம ஒண்ணுமே அடைய முடியாது என்பதையும், ஜபம் இல்லாதது எந்த அளவுக்கு விளைவுகளுக்கு கொண்டு போவோம் என்பதையும், அந்த மாதிரி பல காரியங்கள் நம்ம படிக்க போறோம். பல காரியங்கள் ஒரு இன்னைக்கு நம்ம ஒரு முகவரியா நான் சில காரியங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கான்டெக்ஸ்ட் தேவை. இது எங்க இருந்து வருது, ஏன் அப்படின்னு. யோசுவா எத்தனாவது புக்கு பைபிள்ல? 4வது புக்குங்களா? 6வது புக்கு இல்லைங்களா? 6வது புக்கு பழைய ஏற்பாடுல, இதுதான் 6வது புக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பைபிளையே நம்ம பிரிச்சு அதை பல விதத்தில் பிரிப்பாங்க இல்லைங்களா. ஒரு 5 விதத்துல பிரிச்சு பார்த்தோம்னா, முதல் 5 புத்தகங்கள் வந்து the books of the law, நியாயப்பிரமாணத்தின் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. அதுக்கப்புறம் வரக்கூடிய புத்தகங்கள், யோசுவால இருந்து எஸ்தர் வரைக்கும் வரப்போற புத்தகங்களுக்கு வந்து சரித்திர புஸ்தகங்கள், ஹிஸ்டரி, சரித்திரத்தை. அதுல வந்து அப்போஸ்தல நடவடிக்கைகளையும் சேர்த்துக்கலாம், ஏன்னா அது ஒரு சரித்திர புத்தகம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வர பாத்தீங்கன்னா யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, அந்த வர புத்தகங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து போயட்ரி அண்ட் விஸ்டம், கவிதை, கவிதையும் ஞானம் அடைந்த ஒரு புத்தகங்கள். முதலாவது நியாயப்பிரமாணத்தின் 5 புத்தகங்கள், அதுக்கப்புறம் சரித்திர புத்தகங்கள், 3வது கவிதை புத்தகங்கள், கவிதை பாட்டு அந்த புத்தகங்கள் வருது. 4வதாக தீர்க்க தரிசன புத்தகங்கள், அதுல தான் ஐசாயால இருந்து மல்கியா வரைக்கும் வரக்கூடிய புத்தகங்கள் தீர்க்க தரிசன புத்தகங்கள். 5வது சுவிசேஷம், காஸ்பிள்ஸ் இல்லைங்களா. இன்னொன்னு 6வது சொல்ல போனா அதுல தான் நிருபங்கள் இல்லைங்களா. இந்த மாதிரி 6 பிரிவுல தான் முழு வேதமும் நம்ம பிரிஞ்சிருக்கு. முதலாவது என்ன? நியாயப்பிரமாணம். 2வது சரித்திர புத்தகம். 3வது இந்த போயட்ரி இல்லைங்களா, போயட்ரி புக்கு. 4வது தீர்க்க தரிசன புத்தகங்கள். 5வது காஸ்பிள்ஸ். 6வது நிருபங்கள். இதை பார்த்தோம்னா இந்த மாதிரி வேதம் பிரிஞ்சிருக்கிறத பிரிக்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் புத்தகம் என்ன? ஃபர்ஸ்ட் புக் எடுத்து பார்த்தோம்னா ஜெனசிஸ். ஜெனசிஸ் என்ற வார்த்தைக்கே அர்த்தம் என்னன்னா ஆரம்பம் இல்லைங்களா, ஓரிஜின்ஸ். என்ன ஆரம்பம்? உள்ள வானம் பூமி ஆரம்பிச்சது அது காமிக்குது. அதுக்கப்புறம் உலகத்தையே அழிச்சு புது உலகத்தை அவர் ஆரம்பிச்சதை அவர் காட்டுறார் நோவான் மூலமா. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்க ஜாதி ஆரம்பிச்சதும் அந்த புத்தகத்துல தான், ஆபிரகாமினுடைய அழைப்பின் மூலமா அது வருது. ஆரம்பம், இட்ஸ் அ பிகினிங் புக், அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இதுவும் விசுவாச வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய பிரகாரமாக பல சத்தியங்கள் இதுல அடங்கி இருக்கு. ஒவ்வொன்றும் விசுவாசிக்கு ஆசீர்வாதமா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதுல இருக்கக்கூடிய சத்தியம் என்ன, ரொம்ப இதுல வரக்கூடிய அடிக்கடி வரக்கூடிய சத்தியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெனசிஸ்ல ஆரம்பத்தை தவிர்த்து தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், இறையாண்மை உள்ள தெரிந்து கொள்ளுதல் அதுல பார்க்கலாம். கடவுள் செலக்ட் பண்றாரு, இஸ் அ சாவரன் காட், அவர் விருப்பத்தின்படி தான் அவர் பண்ணுவார். அதுல அது ஒரு ஒரு சரித்திரத்திலேயே அவர் காமிச்சு வர்றார். ஏன் நோவாவைத்தான் தேவனுடைய கண்களில் நோவாக்கு கிருபை கிடைத்தது, ஏன் நோவாவைத்தான் அவர் காப்பாத்தணும், வேற யாருக்கும் கிருபை கொடுக்க கூடாதா? அவர் இறையாண்மை உள்ளவர், அவர் அப்படி செய்யறத நம்ம பாக்குறோம். அவருடைய பிள்ளைகள்ல ஏன் ஜாஃபெத்து ஹேம விட்டுட்டு செத்தின் மூலமா தான் தன்னுடைய குமாரனை அவர் கொண்டு வர்றதா பாக்குறோம், செம்மின் மூலமா தான் அவர் குமாரனை கொண்டு வர்றத பாக்குறோம். அதுக்கப்புறம் எத்தா ஜனங்களையும் விட்டுட்டு யார செலக்ட் பண்றாரு, இஸ்ரேல் ஜனங்களை ஸ்டார்ட் பண்ணோன்னு ஆபிரகாம அவர் செலக்ட் பண்றார், ஆபிரகாம செலக்ட் பண்றார். ஆபிரகாம் பிறந்த பிள்ளைகள்ல இஸ்மாயிலை அவர் கடந்து ஐசாக்க அவர் செலக்ட் பண்றார். அப்புறம் ஐசாக்கு பிறந்த பிள்ளை முதல் பிள்ளைய அவர் விட்டுட்டு ஈசாவை வெறுத்தேன், யாக்கோபை நேசித்தேன். ஏன் அவங்க பிறக்கிறதுக்கு முன்பதாக அவர் செஞ்சேன்றாரு, அவருடைய தெரிந்து கொள்ளுதல அவர் அங்க வெளிப்படுத்துறார் பாருங்களா. செலக்ஷன், சாவரன் செலக்ஷன். அது மாத்திரம் இல்லாம அப்படியே ஒன்னும் பாத்துட்டு வரல. யாக்கோபுக்கு ரெண்டு, இது யோசேப்புக்கு ரெண்டு பிள்ளைங்க, அவர் கூட்டு வந்து அப்பா கிட்ட வராரு. யாக்கோபு என்ன பண்றாரு, இப்படிதான் ரைட் கை ஃபர்ஸ்ட் பாண்ட்ல வைக்கணும், லெப்ட் கை இவங்க, அவர் கண் வேற தெரியல வயசானது. அவர் என்ன பண்றாரு, ரெண்டு பிள்ளைங்களை கூட்டு வந்து இப்படி வச்சிடறாரு கைய, ஏன் வேணும்னு தான் வைக்கிறார். ஆனா தேவன் நம்ம நினைக்கிற மாதிரி அவர் வேலை செய்ய போறது இல்லை. அவர் இறையாண்மை யார் செலக்ட் பண்றாரோ அவங்களதான். காட்ஸ் எலெக்ஷனை பத்தி ரொம்ப ஜெனசிஸ் விவரிக்கிறத நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது புக் என்ன காமிக்குது, ரெண்டாவது எக்ஸோடஸ் இல்லைங்களா, யாத்ராகம். அதுல நம்ம என்ன பார்க்கிறோம், தேவனுடைய இஸ்ரேல் ஜனங்களை அவர் மீட்டு அவங்கள வெளியில எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு மீட்பு தர்றத பார்க்கிறோம். ரிடெம்ப்ஷன், மீட்பு அது விளக்குது. முதலாவது புக்கு தெரிந்து கொள்ளுதலை விளக்குனா, ரெண்டாவது புக்கு மீட்பை குறித்து நம்மளுக்கு எடுத்து சொல்லுது. கடவுளுடைய மீட்பு ஒரு நோக்கமாக அவர் அதை எப்படி அடைகிறார், ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை வச்சு அந்த அவங்களுக்கு மீட்பை தர்றத அந்த பஸ்கா பண்டிகையில அதெல்லாம் காட்டுறாரு. மீட்கப்பட்ட அந்த ஜனங்களை அவர் கொண்டு வந்து என்ன செய்யறாரு, அவர்களுக்கு தன்னுடைய பிரமாணங்களை அவர் கொடுக்கிறார், அவருடைய லாஸ் இல்லைங்களா, அவருடைய கட்டளைகளை அவர் கொடுக்கிறதா நம்ம பார்க்கிறோம். கட்டளைகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆலயத்தை குறித்து பல காரியங்கள் சொல்லிட்டு வருவார். அப்பதான் நம்ம விட்டுட்டோம் அதை படிக்கிறது, டென் கமாண்ட்மெண்ட்ஸோடு நிறுத்தி நம்ம முடிச்சுட்டோம். ஒருவேளை எதிர்காலத்தில் நம்ம தொடர்ந்து படிக்கலாம், அது படிக்கிறது ரொம்ப இதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் மூணாவது புக், மூணாவது புக் எது, என்னாகுமோ இல்லையா, லேவியராகமும். ஓகே, லேவியராகமும் மூணாவது புக்கு. லேவியராகமும் பாத்தீங்கன்னா அது ரொம்ப சுருக்கமான காலகட்டத்தில் நடந்த ஒரு கதை. ரெண்டே மாசத்துல தான் அந்த புக்கு நடந்து, ரெண்டு மாசத்துல நடந்த விஷயத்தை தான் அந்த புக்கு சொல்லுது. பெரிய விரிவான காரியம் இல்லை, ரெண்டே மாசம். என்ன நடந்துச்சு ரெண்டு மாசம், அந்த முதல் ஒன்னுல இருந்து பத்து அதிகாரம் பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல நடந்த விஷயத்தை தான் விவரிச்சு சொல்றதா பாக்கலாம் லேவியராகமும் புத்தகத்துல. அதுல என்ன பாக்குறோம், அந்த லேவியராகமும் புத்தகம் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டு மீட்கப்பட்டு மறுஜென்ம அடைந்த ஒரு விசுவாசி வாழ்க்கையில எது ரொம்ப முக்கியம் அதுன்றது அதுல விளக்குறார். எது ரொம்ப முக்கியம் ஒரு விசுவாசிக்கு, ரெண்டு விஷயம்தான் முக்கியம். மீட்கப்பட்ட மறுஜென்ம அடைந்த ஒரு விசுவாசிக்கு ரெண்டே விஷயம் ரொம்ப முக்கியம். எது, தேவனோடு தனக்கு இருக்கக்கூடிய ஐக்கியம், அவருடைய ஆலயத்துல தனக்கு இருக்கக்கூடிய ஐக்கியம். அதுதான் லேவியராகமும் விளக்குது. என்ன, கடவுளோடு நான் எப்படி ஐக்கியமா இருப்பது, கடவுளோடு நான் எப்படி அந்த அந்த விசுவாசியுடைய ஸ்லாக்கியங்களை அது விளக்கி காட்டுது. அந்த ஆசாரியன் இல்லைங்களா, விசுவாசி ஒரு ஆசாரியன் நம்ம பார்க்கிறோம், ஆசாரியன் ஆலயம் அதை பத்தி பெரிய விவரமா சடங்காச்சாரியங்களையும் விளக்குது. கடவுளோடு ஐக்கியமா இருப்பது, கடவுளை ஆராதிப்பது, அவரோடு இருக்கிற உடன்படிக்கையில் இருக்கிறது. அவரோடு ஐக்கியமா இருக்கும் போது நான் ஒருவேளை பாவம் செஞ்சிட்டேன்னா, பாவத்தில் நான் விழுந்துட்டேன்னா, அந்த பாவத்திலிருந்து நான் விடுபடுறதுக்கு மன்னிப்பு பெறுவதற்கு இருக்கக்கூடிய ப்ரொவிஷன், கடவுளுடைய இரக்கமான ப்ரொவிஷன், அந்த பலி இல்லைங்களா, பலியும் அந்த சாக்ரிஃபிஷியல் சிஸ்டம், ஏன் அதை கொண்டு வராரு, தேவனோடு எனக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை நான் சரி பண்ணி கொள்வதற்காக அந்த பலிபீடத்தையும் அந்த சாக்ரிஃபிஷியல் சிஸ்டமும் கொண்டு வர்றார். அதைத்தான் அங்க பாக்குறோம். லேவியராகும் வந்து மீட்கப்பட்ட ஒரு விசுவாசி, அவனுக்கு இருக்கக்கூடிய தேவனோடு தனக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்தில் அவன் எப்படி வாழணும் அப்படின்றதையும் குறித்து, ஆலயத்தினுடைய அவசியத்தை குறித்தும் அது உணர்த்துது. அடுத்த புக் என்ன வருது, என்ன ஆகுமோ. பாருங்களேன், இதெல்லாம் ஒரு தொடர்ச்சி. தேவன் தெரிந்து கொண்டு மீட்டு அதுக்கப்புறம் மறுஜன்மம் கொடுத்து அவனோடு தன்னோடு ஐக்கியமாக தன்னுடைய ஆலயத்தில் வளர்த்து வர விசுவாசி. வெறும் ஆலயத்தில் ஒண்டியா அவன் வாழ்றான், எங்கேயும் வாழ்றான், உலகத்திலையும் அவன் வாழுகிறான் இல்லைங்களா. ஒரு விசுவாசி உலகத்திலையும் வாழ்றத நம்ம பார்க்கிறோம். அந்த உலகத்தில் வாழும் போது இந்த உலகம் ஒரு வனாந்திர வாழ்க்கை இல்லைங்களா, வனாந்திரத்தில் நம்ம கடந்து போற ஒரு வாழ்க்கை. அதை ஒரு நிழலாகத்தான் என்னாகமும் புக்கு காட்டுது. யாத்ராகமோ அங்க பேர் வந்தாலும் அவங்க எகிப்திலிருந்து வெளியே வந்து சீனாய் மலை வரைக்கும் தான் வந்ததை காட்டுதே தவிர, சீனாய் மலையிலிருந்து இன்னும் 40 வருஷம் அவங்க பிரயாணம் பண்ணி போறது என்னாகும் போட்டுக்கு தான் காட்டுது. அவங்களுடைய பிரயாணம், அந்த பிரயாணத்துல வரக்கூடிய சோதனைகள், அந்த பிரயாணத்துல வரக்கூடிய டெம்டேஷன்ஸ், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், அதையெல்லாம் அவங்க எப்படி சந்திச்சாங்க, அதையெல்லாம் தேவன் எப்படி அவங்களை அணுகினாருன்றதான் என்னாக முக்காட்டுது. ஒரு விசுவாசி இந்த உலகத்திலிருந்து பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் தனக்கு இருக்கக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நிழலாக அந்த புக்கு எடுத்து காட்டுறதை பாக்குறான். அதுல மாத்திரம் இல்ல, அந்த அவங்க அந்த பாடுகள்லயோ பிரச்சனைகள்லயோ சில நேரங்கள்ல தோல்விகள்ல பாவத்துல சாக்கு போக்கே சொல்ல முடியாத தப்புங்களை அவங்க செய்யும் போது தேவன் எவ்வளவு பொறுமையா அவங்களை இருந்து நடத்துறாரு, இரக்கமா இருந்து நடத்துறாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அடுத்ததாக என்ன புக்கு வருது? உபாகமம் இல்லைங்களா, டியூட்ரானமி. ஒரு கான்டெக்ஸ்டுக்கு நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு போறோம், ஏன்னா நான் உங்களுக்கு அதெல்லாம் எடுக்கல இல்லையா. உபாகமம் என்னத்தை பத்தி சொல்லுது? உபாகமோன்ற புக்குக்கு அர்த்தமே என்ன தெரியுங்களா? உபாகமோன்ற புக்குக்கு வந்து செகண்ட் லா, ரெண்டாவது கட்டளைன்ற மாதிரி. அது ரெண்டாவது கட்டளை இல்ல, யாத்ராம 20வது அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகளை அதை திருப்பியும் ரிப்பீட் பண்றாரு. உபாகமோ 5ல அதே கட்டளைகளை ரிப்பீட் பண்ணி அதை இன்னும் விவரிச்சு மோசே அவங்களுக்கு எடுத்து சொல்றாரு. ஏன் எடுத்து சொல்றாருன்னு பார்த்தோம்னா, மோசேவுடைய ஒரு ஃபேர்வெல். ஃபேர்வெல்க்கு தமிழ்ல என்ன? பிரியாவிடை அப்படின்னா நம்ம ஃபேர்வெல் பாயின்னு சொல்லிட்டு அவர் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்பதாக மோசே கொடுக்கிற பிரியாவிடை ஒரு செய்தி. அதுதான் உபாகமம் பார்க்கலாம். நம்ம இஸ்ரவேல் ஜனங்க ஏன் இந்த செய்தி வரணும், ஏன் அவங்களுக்கு தெரியாதா முதலே அப்படின்னு யோசிச்சோம்னா, இஸ்ரவேல் அவங்க செஞ்ச தப்புங்களையே செஞ்சு 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 ஆண்டவரை சோதிச்சு சோதிச்சு அவங்க செஞ்ச பெரிய தப்புலயே பெரிய தப்பு எது தெரியுமா? ஆண்டவருடைய பொறுமையா போச்சு. எது யாருக்காவது தெரியுமா? விக்கிர ஆராதனை அதெல்லாம் செஞ்சாங்க. அது அதுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருந்தாரு. மோசே மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கேட்ட உடனே விட்டுட்டாரு. ஆனா செஞ்சதுலயே பெரிய தப்பு கடவுளை அவங்க சோதிச்சு கடவுளை அவங்க நம்பாத போகும்போதுதான். எந்த நேரத்துல நம்பாம போனாங்க? காதேஷ் பர்னியா இல்லைங்களா, காதேஷ் கிட்ட நடந்த ஒரு பெரிய பிரச்சனை. என்ன, ஆண்டவர் அவங்கள கூட்டு வந்தார், ரொம்ப சீக்கிரம் கூட்டு வந்துட்டார். சொல்ல போனா ஆக்சுவலா ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவங்களுக்கு கானான் தேசத்து பார்டர் கிட்ட வந்துட்டாங்க. அவங்க வந்த பிறகு என்ன ஆச்சு, எல்லாம் அவங்க ஒரு கமிட்டி போட்டாங்க. நம்ம ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுற தேசம் சொன்னார் இல்லையா, ஒரு வேலை உண்மையா இருக்குமா, அவர் ஏதோ ஏமாத்தி இருக்க மாட்டாரா, எப்படி இருக்கும், போய் ஒரு வேலை நம்ம வேவு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு வேவு பார்க்க போனாங்க. அதுல 12 பேர் செலக்ட் பண்ணிட்டு போனாங்க. போய் செலக்ட் பண்ணி 12 பேர் போயிட்டு வரும்போது என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியுமா? என்ன ஆச்சுன்னு, அதுல போய் வந்தவங்க 10 பேர் மெஜாரிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது அந்த தேசம், பழம்லாம் ரொம்ப உண்மையாவே, அது கொஞ்சம் தோணாவே அங்க தண்ணியும் கோல்டும் மினரலும் இருக்குது, தண்ணியெல்லாம் மினரல்ஸ்ல நிறைஞ்சிருக்கு, தங்கம் பதிஞ்சிருக்கிற தேசம், பழங்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம ஊர்ல திராட்சை இவ்வளவு இருந்துச்சுன்னா இவ்வளவு பெருசா இருக்கு அந்த ஊர்ல திராட்சை, அப்படி இப்படின்னு ஆனந்தமா வந்து சொன்னவங்க கொஞ்சம் மேல பார்த்தாங்க. அங்க அங்க மனுஷங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, இவங்க இவ்வளவுண்டு இருந்தா அவங்க இவ்வளவு பெருசு ராட்சசங்க மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க வந்து அவங்க எல்லாருக்கும் சொன்னாங்க, அவங்க எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரை நம்புங்க, அவர் நமக்கு வெற்றி கொடுப்பாருன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஐயோ போச்சு ஆரம்பிச்சுட்டாங்க புலம்புறது. நாங்கள் எகிப்திலேயே இருந்தா நல்லா இருந்திருக்குமே, நாங்க செத்திருந்தா வனாந்திரத்திலேயே செத்து போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் அவர் பொறுமைய அப்பதான் அவர் தன்மேலேயே ப்ராமிஸ் பண்ணார், என்ன, இந்த புலம்புன ஜாதியில ஒருத்தர் கூட என்னுடைய தேசத்துக்கு வரவே முடியாது. அவர் அப்பதான் டிசைட் பண்ணிட்டார். பிராமிஸ் பண்ணிட்டார் தன்மேல. என்ன நம்பாத, என் மேல விசுவாசம் வைக்காத இந்த ஜாதியில ஒருத்தர் கூட அந்த தேசத்துக்குள்ள வரவே முடியாது அப்படின்னு அவங்க அவங்கள 20 வயசுக்கு கீழே இருக்கிற மேல இருக்கிற எல்லோருமே அவங்க செத்த பிறகுதான் கானான் தேசத்துக்கு கூட்டு போவ அப்படின்ட்டார். யோசிச்சு பாருங்களேன், அதுக்கு தான் அலைய விட்டார் 40 வருஷம் அவங்கள வனாந்திரத்துல 40 வருஷம். யோசிச்சு பாருங்க, அதுல யோசுவா காலைய பொண்டி பொழைச்சுக்கிட்டாங்க. பொழைச்சுக்கிட்டு யோசிச்சு பாரு ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் அடக்கம் பண்ணிருப்பாங்க. டெய்லி ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணும் போது காஃபி குடிக்கும் போது, என்னப்பா காலேபு எத்தனை பேர் அடக்கம் பண்ண நீ இன்னைக்கு, ஐயோ அதையா கேக்குறீங்க, ரொம்ப டெய்லி சாவு. யோசிச்சு பாரு 40 வருஷம் அங்க இருந்த எல்லா அடல்ட் பீப்புளும் செத்து போனாங்க வனாந்திரத்தில். அவங்களுடைய பிள்ளைகள் வர்றாங்க. அவங்க பிள்ளைகள் வரும்போதுதான் உபாகமத்துல வரும் ஒரு பிராண்ட் நியூ ஜெனரேஷன். எல்லாருமே பெருசாய் வளர்ந்தவங்க வனாந்திரத்துல. அந்த ஜனங்களுக்கு இப்போ கானான் தேசம் போறதுக்கு முன்னாடி அவங்கள கட்டளைகளை சொல்லி கொடுக்கணும் இல்லையா, அதுக்குத்தான் உபாகமம் எழுதப்பட்டது. செகண்ட் லா, ஏன் வந்த ஜாதி எல்லாம் புதுசு, இவங்களுக்கெல்லாம் அந்த கானான் தேசம் போனோம்னா எந்த கண்டிஷன்ல போனோம், ஆண்டவருடைய கற்பனைகள் என்ன, அதன்படி நடந்தாதான ஆசீர்வாதம்னு திருப்பி 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 மோசே எடுத்து எடுத்து அவங்களுக்கு சொல்லி தர. அதனாலதான் உபாகமும் செகண்ட் லாவா ஞாபகம் அவங்களுக்கு படுத்துறத நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஆகவே மோசே அதுல பாத்தீங்கன்னா பல உபாகமும் அருமையான புத்தகம். நாங்க ஒரு டைம் எங்க பழைய பாஸ்டர் எங்களுக்கு எடுத்திருக்காரு, ரொம்ப அருமையான புத்தகம். அதுல பாத்தீங்கன்னா கடந்த காலத்தையெல்லாம் அவர் ரிவ்யூ பண்ணிட்டு இன்னும் எதிர்காலத்துல நீங்க எப்படி இருக்கணும், அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒருத்தர் போட்டிருக்காரு. அதுல வந்து ரிமம்பர் ரிமம்பர், ஞாபகப்படுத்திக்காங்க ஞாபகப்படுத்திங்கன்னு 14 வாட்டி வருமா, கேளுங்கள் கேளுங்கள்னு 30 வாட்டி வருமா, செய்யுங்கள் எத்தனை வாட்டி வருமா தெரியுமா, 100 வாட்டி வருமா, செய்யுங்கள் 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 அப்படின்னு. ஆகவே அது ஒரு வார்த்தையில சொல்ல போடும்னா, ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் தேவனுடைய சகல சுதந்திரத்தையும் நீங்கள் சந்தோஷமா அனுபவிக்கலாம். அதுதான் உபாகமத்தினுடைய செய்தி. அதை முடிச்சிட்டு தான் நம்ம இப்ப எங்க வரப்போறோம், யோசுவாக்கு வரப்போறோம். ஒரு பிராண்ட் நியூ ஜெனரேஷன் எல்லாரும் பார்டர்ல வந்து நிக்கிறாங்க. நம்ம யோசுவா வந்திருக்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு, இஸ்ரேல் சரித்திரத்துல ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா தேவன் இதுவரைக்கும் ஆபிராமில் இருந்து வாக்கு தத்தம் பண்ண வாக்கு தத்தம் நிறைவேற்றக்கூடிய ஒரு புத்தகம் தான். அங்கதான் நிறைவேறது ஆண்டவருடைய ப்ராமிசஸ் எல்லாம். ஒரு இந்த 5 புத்தகங்களுக்கும் ஒரு உச்ச கல்லுன்னு சொல்லலாம். அது மாத்திரம் இல்ல, இனி வரப்போற புதிய ஏற்பாடுல வர எல்லா புக்ஸுக்கும் இதுதான் ஃபவுண்டேஷன். உதாரணத்துக்கு யோசுவா காண்டி இல்ல எடுத்துட்டோம்னா பைபிள்ல இருந்து அந்த முழு 39 பழையற்பாடுக்கும் அர்த்தமே இல்லாம போயிடும். ஏன்னா ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணாரு, அதை செஞ்சாரு, கூப்பிட்டு வந்தாரு, என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் யோசுவா தான் அதை ஃபில் பண்ணுது. யோசுவா எடுத்துட்டோம்னா போச்சு. அவங்க தேசமா வந்து ஜட்ஜஸ்ல அதுக்கு சாமியெல்லாம் வராங்க, எப்படி வந்தாங்கன்னு சொல்றதே யோசுவா தான் சொல்லுது. யோசுவாவை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இனி வரக்கூடிய சரித்திரங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை அது கொடுக்க முடியும். புரியுதுங்களா, இனி வரப்போற புக்ஸுக்கும் அதுதான் வெளிச்சம். இனி இது வரைக்கும் நடந்த கதைக்கு அதுதான் நிறைவேறுதல், அதுதான் நிறைவேற்றுது இது வரைக்கும் வந்த கதைக்கு. ஆகவே ரொம்ப முக்கியமான புக்குங்க இஸ்ரவேல் ஜனங்க, ரொம்ப முக்கியமான புக்கு. ஆகவே இந்த புக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக இந்த புக்கை எழுதினவங்க யாரு, எப்போ எழுதினாங்க என்ற சிறு முகவரிகளை நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். யார் இந்த புக்கை எழுதினது யாருக்காவது தெரியுமா? ஆக்சுவலா யாருக்கும் தெரியாது, ஆனா யூத பாரம்பரியம் என்ன நம்புச்சுன்னா ஜோஷுவா தான் இதை எழுதினாரு. ஏன்னா ஜோஷுவா தான் இதை எழுதினாரு. அது பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு வசனமும் இருக்கு, 24-26 பாத்தீங்கன்னா,
இந்த வார்த்தைகளை ஜோஷுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி.
பாருங்களேன், அந்த வார்த்தைகளை யோசுவா எழுதி, யோசுவா தான் எழுதினார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்படி இதெல்லாம் எழுதி இருக்கணும்னா கண்ணால் பார்த்த சாட்சி, தெளிவாக பார்த்த சாட்சி யோசுவா தான், அவர் தான் எழுதியிருக்கணும். ஒருவேளை அவர் எழுதி ஒரு அளவுக்கு முடிச்ச பிறகு அந்த கடைசி பகுதி, அவர் இறந்தது, அவர் இறந்து போனது அவர் எழுதிட்டு இறக்க முடியாது இல்லையா, அவர் இறந்துட்டாருன்னு, அவர் இறந்ததை மற்றவங்க வேற யாராவது அதை முடிப்பதற்கு ஆட் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை ஒரு எலியேசர்னு ஒரு பிரீஸ்ட் இருந்தார், அவர் ஆட் பண்ணியிருக்கலாம். ஆகவே இது யோசுவா எழுதுனதா பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம அது நடந்து முடிஞ்ச பிறகே இது எழுதியிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் நடந்து முடிஞ்ச பிறகே இது எழுதியிருக்கிறத பார்க்கலாம். ஆகவே இந்த புக்கை நம்ம பேதுரு படிக்கும் போது, பேதுரு யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி, யோசுவா படிக்கும் போது நம்முடைய ஹீரோ யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அவரை பத்தி நல்லா விவரமா தெரிஞ்சுக்கும் போது அந்த புக்கு நல்லா நமக்கு புரிய ஆரம்பிக்கும். யார் இவர், யார் இவர் யோசுவா அப்படின்னு பார்த்தோம்னா, மிக மிக இதுவரைக்கும் யோசுவா பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. த கிரேட் கிரேட் மேன், அவரை பத்தி ஒருவேளை இந்த புக்கு படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு யாருக்காவது ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா அவருக்கு என்னத்தான் நீங்க பேர் வைக்குவீங்க, யோசுவான் தான் பேர் வைக்குவீங்க. ரொம்ப ரொம்ப அதிசயமான மனிதன். அவரை பத்தி நம்ம பார்ப்போம். அவர் யார், முதலாவது அவர் எங்க பிறந்தார் அப்படின்னா, எகிப்து ஜனங்கள் அடிமைத்தனம் இருக்கும் போது அவர் பிறந்தார். அவங்க அடிமைத்தனத்துல இருக்கும் போது தான் அவர் பிறந்தார். அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயிரத்தில் ஒருவன் அப்படின்லாம் நம்ம சொல்றோம், இவர் கோடியில ஒருவன் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தனத்துல இருக்கும் போது பிறந்தது மாத்திரம் இல்ல, யாத்ரா ஆமத்தை அவர் பார்த்திருக்கிறாரு, லேவியர் ஆமத்தை பார்த்திருக்கிறார், என்னாகமத்தை பார்த்திருக்கிறாரு, உபாகமத்தை பார்த்து இது எல்லாத்தையும் கடந்து வந்த ஒரே ஒரு மனுஷன். இவரும் இன்னொரு காலேபுன்னு எடுத்துக்கலாம். மோசே கூட இதோடு முடிஞ்சிட்டார், உபாகமத்தோடு ஒரு கதை முடிஞ்சு போச்சு. ஆனா அதெல்லாம் கடந்து வந்து யோசுவா வரைக்கும் வந்த ஒரே மனுஷன், எல்லாரையும் ஆண்டவர் போட்டு வனாந்திரத்துல அழிச்சிட்டார். அவருடைய ஜெனரேஷன்ல யாருமே இல்லை. இவர் ஒருத்தர், இவரும் காலேப் இன்னொருத்தர், அவங்க ரெண்டு பேர் தான் தேசத்துல வந்தவங்க. ரொம்ப ஸ்பெஷல் மேன், ரொம்ப ஸ்பெஷல் மேன். யாருங்க இவருடைய பாரம்பரியம், பரம்பரை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது என்ன போட்டிருக்கு, மோசே வந்து இது யோசுவா இவருடைய அப்பா பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, நன் என்யூஎன் அப்படின்னு போட்டிருக்கு. தமிழ்ல என்ன போட்டிருக்குன்னு தெரியல. நூனா, ஓகே, நூனின் குமார், ஓகே, நூனின் குமார். யோசுவா அப்படி அப்பா பேரு நூன். ஒரு குசில ஆன்சர் வந்துச்சுன்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் யோசுவாஸ் ஃபாதர் அப்படின்னா நூன் அப்படின்னு தமிழ்ல இருக்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நன் இங்கிலீஷ்ல இருக்கிறவங்க என்யூஎன் அப்படின்னு வருது. நூனின் குமார். அவங்க தாத்தா பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எலிஷாமா அப்படின்னு வருது. எலிஷாமா இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எலிஷாமா வந்து எப்ராயிம் கோத்திரத்திலிருந்து வந்தவர். எப்ராயிம் கோத்திரத்திலிருந்து வந்தவர், எப்ராயிம் கோத்திரத்துக்கு தலைவனாக இருந்தவரே அவங்க தாத்தா தான், யோசுவாவுடைய தாத்தா. எப்ராயிம் எந்த கோத்திரம், யார்ல இருந்து வந்தது, யாருக்காவது தெரியுமா? எப்ராயிம் பாப்போம், யாராவது சொல்றாங்களா, சொல்லுங்க சத்தமா. வெரி குட். யோசேப்பின் இதுல இருந்து வந்தவர், யோசேப்ல இருந்து வந்தவர், அந்த கோத்திரத்தில் வந்த, அந்த கோத்திரத்துக்கு 40,500 பேர் இஸ்ரேவேல்ல இருந்து அவங்க எகிப்து யாத்ராமத்திலிருந்து வெளியே வந்தாங்க. அந்த 40,000 பேருக்கு வரும்போது தலைவனாக இருந்தது இவங்க தாத்தா. அது மாத்திரம் இல்ல, எப்ராயிம் கோத்திரம் போது யாக்கோபுக்கு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், யோசேப்பு அவங்க ரெண்டு மகன்களை கூப்பிட்டு வரும்போது எப்ராயிம் சின்ன பையன், மனாசா பெரிய பையன், யாருக்கு முதல் பேரான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, எப்ராயிமுக்கு தான் கொடுத்தார், சின்ன பையனுக்கு தான் கொடுத்தார். ஆகவே அந்த சின்ன பையனுக்கு தான் முறையெல்லாம் இருக்கு. அந்த நேரத்தில் யோசேப்பு அங்க வளர்ந்த மரித்த யோசேப்பு இந்த கோத்திரத்துக்கு ஒரு கட்டளையை கொடுத்துட்டு செத்து போனாரு. என்ன சொல்லிட்டு செத்து போனாரு, எப்பா நீங்க கர்த்தர் உங்களை ஒரு நாள் இந்த தேசத்திலிருந்து வெளியே கூட்டு போவாரு, நீங்க கூட்டு போகும்போது என்ன பண்ணணும், என் உடம்பு அடக்கம் பண்ணாம என் எலும்பை எடுத்துக்கிட்டு நீங்க போகணும் அப்படின்னா, ஞாபகம் இருக்குங்களா? அதை செய்யக்கூடிய கோத்திரம் எது, என் மனசுல எப்படி தோணுதுன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்க யாத்ராமத்துல வெளியே அரபரித்து ஆக்ரோஷத்தோடு வெற்றி சத்தத்தை போட்டுட்டு வரும்போது அந்த எலும்புங்களை எடுத்துக்கிட்டு யோசேப்பு, இந்த யோசுவா அவங்க அப்பா நன்னு இவங்க எலிஷாமா எல்லாரும் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. பாருங்க யாருடைய ரத்தம் யோசுவா, பாருங்க யோசேப்புடைய ரத்தம். அது யோசிச்சு பாருங்க, அவர் யோசிச்சு பார்த்திருப்பார் தன்னுடைய முப்பிதாவை பத்தி, எப்படியோ ஆண்டவருக்கு உண்மையா இருந்தார், எவ்வளவு கஷ்டத்திலேயே உண்மையா இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நானும் வரணும்ன்ற வைராக்கியம் இருக்காது, சிங்கத்துக்கு பூனையா பிறக்கோன்ற மாதிரி அந்த கோத்திரத்திலிருந்து வந்தவங்க. வெரி ஸ்பெஷல், யோசேப்புடைய கோத்திரத்திலிருந்து வந்த, எப்ராயிம் கோத்திரத்திலிருந்து வந்தவர் தான் யார் இவரு, ஜாஷுவா இல்லைங்களா, ஜாஷுவா. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த டைம்ல அந்த எலும்பை எடுத்துட்டு வரும்போது இவரும் அது கூட வந்தவர். அந்த எலும்பு இன்னும் அவங்களுக்கு மத்தியில தான் இருக்கு. கானான் தேசம் இப்பதான் இவர் போய் அதை ஜெயிச்சு இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. இவர் தான் போய் அடக்கம் பண்ணணும். அவங்க அப்பாவை போயிருந்திருப்பாரு. ஏன்னா இவருக்கே 80 வயசு இப்போ. அவங்க அப்பா போயிருந்திருப்பாரு, தாத்தா. இவர் தான் போய் அடக்கம் பண்ணணும். அவங்க முக்கிதாவுடைய இப்போ இதுக்கு முன்னாடி 12 நூற்றாண்டுகளுக்கு இருந்து பின்னாடி இருந்தார் யோசேப். அவர் தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். பாருங்களேன் எப்படி எல்லாம் கதை லைன்ஸ் வருது. ஆகவே யோசுவா சாதாரணப்பட்ட மனுஷன் இல்ல, ஒரு பெரிய ஒரு பக்தி படம்பரிலிருந்து வந்தவர். முதல் முதல் ஜாஷுவாவுடைய பேர் எங்க வருதுன்னா ரொம்ப சாதாரணமா அப்ரட்டா வருது. இவர் அவரை பெற்றான், இவன் அவனை பெற்றான் இன்ட்ரோடக்ஷனே இல்ல. நம்ம இப்படிலாம் ஆராய்ந்து கண்டுபிடிக்கும் போது தான் இதெல்லாம் தெரியுது. பாருங்களேன் யாத்ராமும் 17:9 அவர் எப்படி ஆண்டவர் தயார் பண்ணிட்டு வராருன்றத பார்க்கலாம். 17:9 முதல் முதல் ஜாஷுவா பேர் எங்கே தென்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வசனத்தை தான் பார்க்கணும். 17:9 நம்ம படிச்சிருக்கிறோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம்.
மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை
ஜாஷுவாவை வெளிப்படும் போது அமலேக்கு ஜனங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பாறையிலிருந்து தண்ணி வந்த பிறகு பின்னாடி இருந்து வந்து அட்டாக் பண்ணாங்க அவங்கள. அப்போ அந்த அமலேக்கு ஜனங்களுக்கு விரோதமா போர் செய்வதற்கு மோசே அவர் ஒருத்தரை செலக்ட் பண்றார். யாருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா ஜாஷுவா. இதுக்கு முன்னாடி அவர் பேரே இல்லை. அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது, அத்தனை ஜனங்கள்ல மோசேவுடைய மனதை தன்னுடைய திறமையினால கவர்ந்த ஒரு மனிதன் யாரு, ஜாஷுவா. பெரிய அவருக்கு எந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் ஜாஷுவா மேல இருக்கு, நீ போய் போர் செய் அப்படின்னு ஜாஷுவாவுக்கு அந்த கட்டளையை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஒரு பாருங்களேன் ஒரு சுருக்கமான வசனம் தான், ஆனா எவ்வளவு கான்பிடன்ஸ். அவரை போய் கமாண்டரா ஆக்கி அந்த வேலையை அவர் கொடுக்கிறார். கொடுத்த உடனே அடுத்த வசனம் என்ன வருது, ஜோஷுவா அதுக்கு எதிர்த்து பேசினான் அப்படிலாம் வருதா.
யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான்.
பாருங்களேன் சொன்னபடியே செய்து அதோட கீழ்ப்படிதல் தெரியுது. ஐயோ நான் போக மாட்டேன் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்க அவ்வளவு ஈஸியா கேட்டுக்க மாட்டாங்க. நான் போக மாட்டேன் அமலேக்கோடு யுத்தம் செய்தான். 13வது வசனம் என்ன வருது,
யோசுவா அமலேக்கையும்
முறியடித்தான். பாருங்களா அவங்களை வென்றார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அவங்களை பட்டைய இதனால வென்றார், வெற்றி. இது எப்படி வென்றாங்கன்னு நமக்கு தெரியுமா, ஒரு பெரிய ட்ரைனிங் ஜாஷுவாக்கு. ஏன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இவர் அங்க போர் செய்யறார். அவருடைய பலத்தினாலேயோ வல்லமையினாலேயோ போர் சேனையினாலேயோ வெற்றி இல்லைன்னு அவருக்கு புரிய வச்சார் ஆண்டவர். ஏன் மோசே மலையில உட்கார் வச்சு அவரு கையை உயர்த்தும் போது என்ன ஆகும், இவங்க வெற்றி அடைவாங்க. அவர் கை கீழே போச்சுன்னா ஜோஷுவாவுக்கு அடியாங்க விழுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ஜோஷுவாவுக்கு எவ்வளவு நல்ல ஆரம்பத்திலேயே அவருக்கு தேவனுடைய வல்லமை ஜபத்தினால தான் நமக்கு கிடைக்குது. என்னுடைய திறமை என்னுடைய வல்லமையினால நான் ஜெயிக்க முடியாது, எனக்கு வெற்றி ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஆண்டவர்னால தான் கொடுக்க முடியும். எவ்வளவு தான் சேனை இருந்தாலும் எவ்வளவு தான் வல்லமை இருந்தாலும் ஒரு எவ்வளவு நல்ல ட்ரைனிங். ஒருத்தர் சொல்லுவாங்க லீடர்ஷிப்புக்கு இருக்கக்கூடிய முதல் தகுதி என்ன தெரியுமா, வெற்றி வல்லமை கடவுளுடைய வல்லமையை நான் ஜெபத்தினால தான் அனுபவிக்க முடியும்னு உணர்ந்த மனுஷன். அதை உணராதவங்க ஆண்டவருடைய சபையில லீடரா இருக்கவே முடியாது. முதல் ட்ரைனிங் பாருங்களேன் ஆண்டவருடைய வல்லமை வெற்றிக்கு எதனால கிடைக்குது, ஜபத்தினால தான் கிடைக்குது. எவ்வளவு நீ சண்டை போட்டாலும் நான் சண்டை வெற்றி வந்தது ஜபத்தினால, மோசே அங்க இது பண்ணதுனால. பாருங்களேன் அதை நம்ம கத்துக்கணுங்க இல்லைங்களா. ஜோஷுவா அப்பவே கத்துக்கிட்டாரு, அது நம்ம அதை கத்துக்கணும், ரொம்ப முக்கியமான பாடம். ரெண்டாவதாக ஜோஷுவாவுடைய பேர் எங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்களேன் அது அது மாத்திரம் இல்ல, ஜாஷுவாவை மோசே ட்ரெயின் பண்றத பாக்குறோம், ஆண்டவரே அங்க ட்ரெயின் பண்றத பாக்குறோம். 17:14 என்ன போட்டிருக்கு பாருங்க,
பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி.
ஏன் பாருங்களேன் இஸ்ரவேல் ஜனங்க செவி கேட்கும்படி வாசின்னு போடல, இங்க நடந்த நிகழ்வு எழுதி ஜோஷுவாவுடைய காது கேட்கும்படி வாசி. ஏன் ட்ரெயின் பண்றாங்க, ஆண்டவருடைய ட்ரெயினிங். யோசுவா அங்கே ட்ரெயின் பண்றதா பாக்குறோம். ரெண்டாவது யாத்திராகமும் அவர் பேர் வருது. யாத்திராகமும் 24:13 பாத்தீங்கன்னா படிங்க, 24:13.
அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான்.
பாருங்களேன், எங்க எழுந்து போனான் பாத்தீங்கன்னா, அவரு மோசே 10 கற்பனைகளை வாங்கறதுக்கு மலை மேல போறார். மலை மேல போகும்போது அவர் கூட போனது யாரு? யோசுவா. கூட போனது யோசுவா. தன்னுடைய என்ன, யோசுவாக்கு என்ன பேர் அங்க போட்டிருக்கு? தன்னுடைய ஊழியக்காரன். யோசிச்சு பாருங்களேன், மோசேக்கு ஊழியக்காரன், ஒரு அசிஸ்டன்டாக யார் இருந்திருக்கிறது? ஊழியக்காரன்னா மோசேவோடு மோசவுக்கு உதவி செய்யறவர், மோசேவுடைய லகேஜ தூக்கி மோசேக்கு உதவி செய்யறவர். ஆண்டவருடைய ராஜ்யத்துல நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் எப்பவும் இப்படித்தான் செய்யறது, கொஞ்சம் நமக்கு கொடுக்கிறார், கொஞ்சம் கொடுத்து அதுல நம்ம உண்மையா இருக்கிறோமான்னு பாக்கிறார். உண்மையா இருக்கிறோமான்னு பார்த்து அதுக்கப்புறம் ஆண்டவர் ப்ரொமோஷனை கொடுக்கிறார். இப்ப பாருங்களேன், யோசுவாக்கு முதல்ல அவர் கொடுத்த வேலைன்னா மோசேக்கு சும்மா எடுபடி வேலை செய்யற மாதிரி தான் அவருக்கு வேலை. அதுல தான் உண்மையா இருந்ததுனால், பொறுமையா இருந்ததுனால். எத்தனை வருஷம் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் தெரியுங்களா? எத்தனை வருஷம்? 40 வருஷங்க. 40 வருஷம் அவர் மோசே கீழே அசிஸ்டண்டா அவர் வேலை செஞ்சு உண்மையா இருந்ததுனால் அவருக்கு இவ்வளவு ஒரு உயர்வான ஒரு பணியை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் அப்படித்தான் அவர் ராஜ்யத்துல செய்யறது. கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்கிறோமா அதை பாக்குறாரு. அதை பார்த்துதான் தொடர்ந்து செய்யறதா நம்ம பாக்குறோம். ஊழியக்காரன் பாருங்களேன், ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லயே. இதுல என்ன கவனிக்கணும்னா, மோசே மலை மேல போறாரு 10 கற்பனையை வாங்கறதுக்கு. அவர் மலை மேல போகும்போது ஒரு முக்காவாசி மலை மேல போன பிறகு அங்க கொஞ்சம் இடம் இருந்து அங்க வந்து யோசுவா விட்டுட்டு அவர் தனியா மேல போறார். அந்த ஷெக்கினா குளோரி மேகங்கள் வந்த பிறகு யோசுவா விட்டுட்டு அவர் தனியா மேல போறார். மேல போய் எத்தனை நாள் மோசே இருந்தாரு? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எத்தனை நாள்? 40 நாள். 40 நாள் மோசே மேல தேவனுடைய பிரசன்னத்தில் ஆண்டவருடைய கற்பனையை அவர் வாங்கிக்கிட்டு இருந்தார். இடிங்கும் மின்னலும் அங்க இருந்துச்சு. அந்த 40 நாளும் யோசுவா எங்க இருந்தார் தெரியுமா? அந்த நடு இடத்துல தான். அந்த மனுஷனுடைய பொறுமையையும் விசுவாசத்தையும் சோதிக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு அவருடைய கேரக்டரை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். ஏன்னா தனியா அந்த மனுஷன் அங்க இருக்கிறாரு. இங்க கூட்டம் கூட்டமா இருக்கிறாங்க. கீழே ஆரோன் பிரதான ஆசாரியன் கூட்டமா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? 40 நாள் வெயிட் பண்ண முடியுமா? யாரோ ஒருத்தர் இல்ல, என்ன செய்யறதுன்னு தெரியல, நீங்க வெயிட் பண்ணுவீங்களா? 40 நாள் எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. 40 நாள் போய் மலையில சாப்பாடு இல்லாம உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்கணும். மோசையாவது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறார், நடுவுல 40 நாள் இருக்காருங்க. அவருடைய ஒரு சைடா தான் போட்டிருக்கா, அவருடைய கேரக்டரை பத்தி எவ்வளவு பேசியிருக்கு. ஏன் கீழே பாருங்க என்ன நடக்குது. ஆரோன் ஆரம்பிக்கிறாரு, அந்த கூட்டங்கள்லாம் ஆரம்பிக்கிறாங்க. மோசே வர மாதிரி இல்ல, 40 நாள் அந்த மலையில போய் எவர் இருக்க முடியும்? எல்லாம் செத்து எங்கேயோ போயிட்டாரு, செத்து போயிட்டாரு. என்ன பண்ணலாம்? ஆடுவோம் பாடுவோம்னு ஒரு விக்ரம் எடுத்து வச்சு நம்ம எகிப்துக்கு திருப்பி போகலாம்லாம் பிளான் நடக்குது. அந்த மனுஷன் அங்க இருக்கிறார், அவ்வளவு பொறுமையா அங்க இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, கடவுளுடைய மகிமைய அவர் உணர்ற ஒரு நேரம் அது. எவ்வளவு பொறுமையோடு சாந்தத்தோடு இருக்கும் போதும் கடவுள் எவ்வளவு பெரியவர். The vision of God, அது ரொம்ப முக்கியங்க நம்மளுக்கு. நம்ம கடவுளை எப்படி பார்க்கிறோன்றத பொறுத்து தாங்க நம்ம வாழ்க்கையில எல்லாமே இருக்க போது. கடவுள் எவ்வளவு பெரியவரா மதிக்கிறோம், எவ்வளவு விசேஷமாக மதிக்கிறோம், அதுலதான் மனுஷருங்க வித்தியாசப்படுறது. நீங்களும் நானும் ஒரே மனுஷன் தான். நம்மள வித்தியாசப்படுத்துறது என்ன தெரியுமா? ஆண்டவர் எவ்வளவு பெருசா நம்ம பாக்குறோம்ன்றது. அதுலதான் யோசிச்சு பாருங்களேன், அவரும் அதுல பெரிய காரியம். தாவீது எடுத்துக்காங்க, சின்ன பையன்தான். இஸ்ரவேல் ஜனங்க சவுல் கீழே ரொம்ப முட்டாள்தனமா இருந்தாங்க, கோலியாத்தாங்க நிக்கிறான். ஆனா தாவீது வந்து சின்ன பையன் வந்து என்ன சொல்றான், இந்த விருத்த சேதனம் செய்யாதவன் எவ்வளவு பெரியவன். யெகோவாக்கு முன்பதாக கடவுள் பேர்ல பெரிய பார்வை வச்சிருக்கான். அவனுக்கு ஆண்டவர் வெற்றி கொடுக்கிறார். பாருங்களேன், நம்ம கடவுளை எப்படி பாக்குறோம்ன்றது ரொம்ப பெருசு. யோசுவாவும் கடவுளை பெருசா அவர் பார்த்தார். த விஷன் ஆஃப் காட், நமக்கு அது பெருசா இருக்கணும். எந்த பெரிய மனிதர்களும், மார்ட்டின் லூத்தரும் கால்வினும் எல்லா பெரிய மனிதர்கள், அவங்க விசேஷமா இருந்ததுக்கு காரணம் கடவுளை ரொம்ப பெருசா அவங்க பார்த்ததுனால. அந்த பார்வை யோசுவாவுக்கு இருந்துச்சு. 40 நாள் பொறுமையோடு உண்மையோடு அந்த இடத்துல அவர் அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். எவ்வளவு பொறுமை வேணும் யோசிச்சு பாருங்களேன். அவர் அங்க அந்த இடத்துல தான் இருந்தாரு. கேம்புக்கு கீழே போயிட்டு வரலாம் இல்ல, 40 நாள் ஏங்க அங்க வெயிட் பண்ணணும், யோசிச்சு பாருங்களேன். கீழே போயிட்டு வரலாம், ஆனா அவர் போல போல நமக்கு எப்படி தெரியும்? ஏன்னா மோசே கீழே இறங்கி வரும்போது அங்க ஒரே சத்தம் நடக்குது. சத்தம் நடந்த பிறகு யோசுவா என்ன சொல்றாரு, அவர் தப்பாலாம் நினைக்கல, ஒரு போர் ஏதோ நடக்கிற போர் சத்தம் எனக்கு கேக்குதுன்றாரு. ஏன் அவருக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு. அங்கேயே மனுஷன் ஜபத்தோடு பொறுமையோடு, நமக்கு பொறுமைன்றதே இல்ல பாருங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனைக வர்றதுக்கு காரணமே பொறுமை இல்லை. புதிய ஏற்பாட்டில் அடிக்கடி பொறுமையானது பூரண கிரியை நம்ம வாழ்க்கையில செய்யணும். பொறுமை இல்லாததுனால தாங்க நம்ம இழந்து போறது பாருங்களேன். பொறுமையை கத்துக்கணும் நம்ம. யோசிச்சு பாருங்க, இதுலயே ஒரு சைடு இது சொல்லணும்னா, யோசுவாக்கு கானான் தேசம் பார்த்தாச்சு, பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தேசத்தை எத்தனை வருஷம் பொறுத்து கொடுக்கிறாரு, 40 வருஷம் மனுஷன் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா காத்துக்கிட்டு இருந்து வரப்போகுதுன்னு பொறுமையோடு அந்த அடைஞ்சாரு பாருங்களேன். என்னையும் நான் சேர்த்து தான் சொல்றேன், பொறுமைன்றது நமக்கு கிடையவே கிடையாது. அந்த பொறுமையை ஆண்டவர் கத்துக் கொடுக்கணும், கத்துக் கொடுக்கணும், கத்துக் கொடுக்கணும்னு பாக்குறேன். ரொம்ப முக்கியமான பாடம் பொறுமைன்றது பாருங்களேன், அது ரொம்ப முக்கியமா நம்ம கத்துக்கணும். ஆகவே யோசுவாவை பத்தி இன்னும் என்ன பார்க்கலாம், இன்னொரு இதுல பார்த்தோம்னா, அந்த ஜனங்களுக்கு அவர் இறங்கி வந்து அந்த விக்கிரகத்தை எல்லாம் பார்த்து தண்டனை எல்லாம் கொடுத்து மோசே வந்து அந்த ஆலயத்துக்குள்ள போயிட்டு வர்றாரு. அந்த கூடாரம் போட்டுட்டு, கூடாரம் போட்டு போயிட்டு வரும்போது மோசையாவது ஆண்டவருக்குள்ள போய் பேசிட்டு வர்றாரு. பெரிய ஸ்லாக்கியம், யோசுவாவுக்கு எடுபடி வேலை தான், வெளியில நிக்கணும் பாருங்களா. ஒரு வசனம் யாத்ரா 33:11, என்ன மோசே வந்து கூடாரத்துக்குள்ள போயிட்டு ஒரு மனுஷன் நண்பனோடு முகமுகமா பேசுற மாதிரி பேசிட்டு அவர் எங்க போயிடுறாரு, மோசே கூடாரத்துக்குள்ள போயிடுறாரு, அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா யோசுவா என்ன பண்ணாராம், கடவுள் இருக்கக்கூடிய ஆலயத்தின் வாசலை விட்டு நகரவே மாட்டானா மனுஷன் பாருங்களேன். அவருடைய ஸ்பிரிச்சுவல் கேரக்டர் நமக்கு காட்டுது. இப்படிப்பட்ட மனிதர்களை தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறது பாருங்களேன். இப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவருடைய ஆலயம்னா, ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம்னா அவ்வளவு ஆர்வம் ஆசை. மனுஷனுக்கு உள்ளவா போக முடியும், அந்த ஸ்லாக்கியமே இல்ல பாருங்களேன். அதை ஆண்டவர் பாக்குறாரு. ஆலயத்தை விட்டே அவன் வெளியே போலியே, ஆலயத்துக்கு வெளியவே நிக்கிறாரு, மோசையவும் போயிட்டாரு, இவருக்கு என்ன வேலை அங்க? ஆனா ஆண்டவருடைய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கலாம், தேவனுடைய வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன்ற குணம் யோசுவாவுக்கு இருந்திருக்கு பாருங்களேன். எவ்வளவு நல்ல கேரக்டர்ன்றதை நம்ம பார்த்துட்டு வரோம். ஆகவே இந்த மாதிரி பல விஷயங்களை யோசுவாவை பத்தி நம்ம பார்க்கலாம். இன்னும் கடைசியா நம்ம பார்த்தோம்னா, அந்த 12 பேரு அந்த ஊரை வேவு பார்க்க அனுப்ப போகும்போது, அந்த 12 பேர்ல இருந்த ஒரு மனுஷன் யோசுவா. அவருக்கு அந்த டைம்ல தான் அவருக்கு ஆக்சுவலா முதல்ல இருந்த பேர் வந்து ஒசுவான்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ஜாஷுவான்னு மாத்தினது. அவருக்கு மாத்தும் போது அந்த பாருங்களேன் என்ன ஆகுமோ, 13:30 படிங்களா, 36 என்ன ஆகுமோ, 13:36 அவங்க போய் வந்து அவங்க கொடுக்கற ரிப்போர்ட் பாருங்க, போய் எல்லாம் வேவு பார்த்து கானான் தேசத்தை பார்த்துட்டு வந்து இவங்க ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. 30
அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள், அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்தர்களுக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள்.
பரப்ப செய்தார்கள். நம்ம எப்படி இருக்கிறோம், அவங்களுக்கு முன்னாடியே வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம், ராட்சசங்க மாதிரி இருக்காங்க, நம்ம எப்படி சண்டை போட முடியும்னு ஒரு துர்ச்செய்தியை எங்கள் பரப்பினார்கள். உடனே நம்ம மக்கள் என்ன செய்வாங்க, 14:1,
அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரல் இட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள்.
அழுகுறாங்களாம் பாவம். என்னன்னு சொல்லி
இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையோர் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும், கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன, எகிப்திற்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள்.
பாருங்களேன் எவ்வளவு நல்லா பேசுறாங்க. இதனால தான் ஆண்டவர் தாங்க முடியாத அவர் பொறுமையே இழந்து இல்லைங்களா என்ன சொன்னாங்க, நாங்க வனாந்திரத்துல செத்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அவர் என்ன பண்ணாரு, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு, அப்படியே ஆகட்டும்னு அந்த வரத்தை அவங்களுக்கு கொடுத்து, நீங்க அந்த செத்த பிறகு உங்க பிள்ளைங்களையாவது நான் உருப்பட செய்யறேன் அப்படின்னு செஞ்சாரு. பாருங்களேன் அங்க மோசே, அங்கதான் யோசுவாவுடைய குணத்தை பாக்குறோம். 7வது வசனம் படிங்களா,
இஸ்ரவேல் புத்திரன் சமஸ்த சபையும் சமையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல நல்ல தேசம்.
இது யோசுவா அந்த மாதிரி புலம்புற ஜனங்களுக்கு அவர் திருப்பி சொல்றாரு,
கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்ததால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லறிய வேண்டும் என்று சபையோர் எல்லோரும் சொன்னார்கள்.
பாருங்களேன் எவ்வளவு ஒரு யோசுவா எவ்வளவு அவங்களை என்கரேஜ் பண்ணி அந்த விசுவாஸ் வார்த்தைகளா அங்க பேசுறத பாக்குறோம். அதெல்லாம் நம்மளால முடியாது, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாதுன்ற புலம்புற அந்த மக்களை ஒரு உற்சாகப்படுத்தணும்னு பாக்குறாரு. அது படுத்து தன் உயிரே பணைய வச்சு செய்யறாரு. ஏன் நெக்ஸ்ட் அந்த கூட்டம் எல்லாம் என்ன செய்யலாம்னு பார்த்தாங்க, யோசுவாவை சாவடிக்கலான்னு பாத்திருக்காங்க, வாயம் மூடியா அப்படின்னு அவரை கொலை பண்ணலான்னு பாத்திருக்காங்க. இதான் யோசுவாவுடைய குணத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பாத்துட்டு வரோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோசே அடிக்கடி யோசுவாவை என்கரேஜ் பண்ணிருக்கிறார், உற்சாகப்படுத்தி இருக்கிறார். யோசுவாவை வந்து ஒரு ஆர்டினேஷன், ஒரு நியமிக்கிற ஒரு அமைக்கிற ஒரு இடம் வந்து என்ன ஆகுமோ 27:18 நம்ம பார்க்கலாம். அவர் ஆர்டைன் பண்றத நம்ம பார்க்கலாம். 27:18,
கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற குசனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலையாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திராகிய சபையார் எல்லோரும் அவனுக்கு கீழ்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு, அவன் ஆசாரியனாகிய எலையாசருக்கு முன்பாக நிற்க கடவன், அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரின் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன்,
அவருடைய கட்டளையின்படி. இவரு தான் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நடத்த போறாரு, கானான் தேசம் கொண்டு போறாரு அப்படின்னு இது போட்டு பாக்கலாம். இன்னும் பல வசனங்கள் நம்ம பாக்கலாம், நமக்கு நேரம் இல்ல, நேரம் ஆயிடுச்சு. ஆகவே ரெஃபரன்ஸுக்காக நான் சொல்றேன், மோசே அடிக்கடி யோசுவாவை ஆயத்தம் பண்ணி பலப்படுத்தி ஒரு இடத்துல ஆண்டவர் ப்ராமிஸாவே சொல்றாரு, யோசுவாவும் எலியேசரும் தான் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசம் கொண்டு போய் அந்த லேண்டை அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போறாங்கன்னு என்னாகுமோ 34:17 சொல்றாரு. இன்னும் மோசஸ் வந்து யோசுவாவை அடிக்கடி இது சொல்லி சொல்லி என்கரேஜ் பண்ணது வந்து உபாகமோ 1:38 பார்க்கலாம். உபாகமோ 3:21, 31:7-8 பார்க்கலாம், 34:9 பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோம்னா யோசுவாவை தொடர்ந்து ட்ரெயின் பண்ணிட்டு வந்து உற்சாகப்படுத்திட்டு வந்து பலப்படுத்திட்டு வர்றதை நம்ம பார்க்கலாம். இப்படி வந்த ஒரு மனிதர், அவருடைய கதையை தான் நம்ம படிக்க போறோம். ஈஸ் அ ஹீரோ, அவர் தான் நம்மளுடைய கதாநாயகன். இனிமே நம்ம படிக்க போற புக்குக்கு ஒரு முகவரியாக அவர் யாரு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அவரு யாரு, அவருடைய பரம்பரை என்ன, அவர் எப்படி வந்தாரு, எப்படி ஆரம்பிச்சு, எப்படி ட்ரெயின் பண்ணப்பட்டாரு, மோசே அவரை தயார் பண்ணி. இந்த புத்தகத்துல என்ன பார்க்க போறோம், இஸ்ரவேல் ஜனங்க அந்த ரெண்டு பகுதியா இந்த புக்கே பிரிக்கலாம். ஒன்னு அந்த நாடு அவங்க ஜெயிக்கிறது, அது பாதி வரப்போது. ஜெயிச்ச பிறகு அந்த நாடை கோத்திர கோத்திரமா யோசுவா பங்கிட்டு கொடுக்கறது. இது ரெண்டு தான் அந்த புக்ல வரப்போகுது, பல காரியங்கள் வரப்போகுது. இதுல பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு பைபிள் புக்கும் ஒரு ஒரு பிரதான தீம் வச்சு எழுதப்பட்டது. அந்த தீம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஏன் அந்த தீமுக்கு ஏற்றாப்படி தான் அந்த ஆத்தர் என்ன பண்றாரு, எவ்வளோ கதைகளை அவர் சொல்லலாம், அந்த கதையெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய கருத்துக்கு ஏற்ற நிகழ்வுகளை எடுத்து தான் அவர் சொல்றது. மற்றதெல்லாம் சொல்லியிருக்கலாம், யோசுவா அதை பண்ணாரு இதை பண்ணாரு அதை ஆச்சு இதாச்சு எவ்வளோ அதிசயங்கள் நடந்திருக்கலாம், ஆனா அவருடைய கருத்துக்கு பிரதான கருத்துக்கு ஒத்ததாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் எடுத்து அவர் சொல்றாரு. அதே மாதிரிதான் யோசுவா வரப்போகுது. நம்ம அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஏற்றா போல அந்த பகுதிகள் வருதை பார்க்கலாம். நம்ம விருப்பத்துக்கு படி அதுல இருக்காம இருக்கலாம், ஆனா அந்த தீமு கேட்டபடி பாத்தீங்க. யோ ஜோ இது படிச்சோம் நம்ம ஜான் இல்லைங்களா, காஸ்பிள் ஆஃப் ஜான், இயேசு கிறிஸ்து மெய்யாகவே தேவன், அதுக்கு ஏற்ற பகுதிகளை தான் அவர் எடுத்து சொல்றார். அவருடைய மனுஷிகத்தை அவர் வலியுறுத்தல. அதே மாதிரி ஒவ்வொரு பைபிள் புக்கும் அவங்க எடுத்த நிகழ்வு எதுக்காக, தங்களுடைய பிரதான தீமுக்கு ஏற்றா நிகழ்வுங்க தான் அவர் எடுத்திருக்காங்க. அப்படித்தான் இந்த புக் வரப்போகுது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு பகுதியும் நமக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண முடியும், ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஒரு சாப்டரும் இதுல வரக்கூடிய தீம் என்ன, இதுல வரக்கூடிய தீம் என்னன்னு பார்த்தோம்னா தேவன் யெகோவா தேவன் தன்னுடைய வாக்கு தத்தங்களை எவ்வளவு உண்மையாக ஒரு வார்த்தையும் தவறாம நிறைவேற்றுறார், அவருடைய வாக்கு அவர் எவ்வளவு நம்பத்தக்கவர், அவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், வெற்றி கொள்ள முடியும். ஒரே தீம் தான், யெகோவா எவ்வளவு ஃபேத்ஃபுல், தன்னுடைய வார்த்தைகளுக்கு அவர் எவ்வளவு உண்மை உள்ளவரா இருக்கிறார், அதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த புக்கை நம்ம படிக்கணும். அதுக்கு ஏற்றா போலதான் பகுதிகள் நமக்கு எடுத்து இதுல சொல்லப்படுறத பார்க்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு, நான் நிறைய காரியங்கள் எழுதியிருக்கேன், அதுல சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன இதுல பார்க்கலாம், பல பாடங்களை இதுல நம்ம படிச்சுக்கலாம். என்ன முதலாவது பாடம் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி வாழ்றது தான் நமக்கு வெற்றியை கொடுக்க முடியும். தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி வாழ்றதுல தான் நமக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள கொடுத்திருக்கிற சுதந்திரங்களை நாம் அடைய முடியும். விசுவாசம் இல்லாம நம்ம அவிவிசுவாசம் வந்து தான் நம்ம குடியே கெடுக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையே கெடுக்கிறது. தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்ம நம்பாம போறது பெரிய பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வரும் பாருங்களேன். அதுதான் நம்ம பார்க்கிறோம், அது பிரதானமா பாக்குறோம். அவருடைய வாக்கு தத்தங்களை நம்ம நம்பி வாழும் போது ஆண்டவர் நம்ம கொடுத்த சுதந்திரத்தை நம்ம அடைய முடியும், அடைய முடியும். அது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், the promises of God. அதுதான் வெற்றியை நமக்கு வாழ்க்கையில கொடுக்க முடியும், அதை நம்ம நம்பி வாழணும். ஒருத்தர் ஒரு வாட்டி பேசும்போது சொல்லியிருக்காரு, we should live on the promises of God and not on the explanations. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில என்னென்ன நடக்குதுன்றதுக்கு விளக்கம் நமக்கு தேவையில்லை, நம்ம நம்பி வாழ்றது எது ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அதைத்தான் நான் நம்பி வாழுவேன். பல விஷயங்கள்ல அதுதாங்க நம்மள கரை சேர்க்க முடியும். யோசிச்சு பாருங்களேன், உதாரணத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் யாரோ ஒருத்தர் அடிபட்டுட்டாங்க, அடிபட்டு கை உடைஞ்சிருக்கு கால் உடைஞ்சிருக்கு ஆக்சிடென்ட்ல அப்படி அடிஞ்சு, அந்த டாக்டர் வந்து அப்பா உங்க பாரு உங்க எலும்பு வந்து இங்க உடஞ்சிருக்கு இங்க உடஞ்சிருக்கு, இந்த ஷோல்டர் எலும்பு வந்து கைக்கு சம்பந்தம் ஆயிருக்கு, இது வந்து அங்க சம்பந்தம் ஆயிருக்கு, இது அங்க கனெக்ட் ஆயிருக்கு, இதெல்லாம் எங்க கனெக்ட் ஆகும், கடைசியில ஒரு ஜோக்கா சொல்லுவாரு, இதெல்லாம் உன் பில்லுக்கு போய் கனெக்ட் ஆகும்னுவாரு, கரெக்டா போய் அது பில்லுல கனெக்ட் ஆயிடும், அதனால இவ்வளவு உடஞ்சிருக்கு அது அங்க போய் முடியும் அப்படின்ற மாதிரி அது சொல்றதா ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்க முடியும். எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆயிட்டு இருக்கு, என்ன ப்ராப்ளம் இல்ல, அது பதில அந்த டாக்டர் வந்து ஆமாப்பா ஆனது ஆச்சு, ஆனா 8 வாரத்துல நீ எந்திரிச்சு நடக்க போற, அது எவ்வளவு நம்பிக்கையை கொடுக்குதா, அதுல நான் பொழைச்சிக்க முடியும் அந்த புள்ள இல்லைங்களா, அதுல ஒரு தைரியம், 8 வாரம் சரியாயிடலாம். அந்த மாதிரி தான் பாசிட்டிவா நம்ம வாழ்க்கையை பார்க்கணும்னா அது ஏன் நடக்குது இது ஏன் நடக்குதுன்னு இல்லாம என் தேவன் இதை வாக்கு தத்தம் பண்ணிருக்காரு அதை நம்பி நான் சுதந்திரத்தை வெல்லுவேன் என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்றதுதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவருடைய லிவிங் ஆன் தி ப்ராமிசஸ் ஆஃப் காட் இல்லைங்களா, அதை நம்ம கத்துக்க போறோம் இந்த பாடத்தில். அது மாத்திரம் இல்ல, நம்ம வந்து பாருங்கள, நம்ம வந்து நம்ம நம்மன்னு இருக்காம நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு டைம்ல ஒரு ஸ்டாக்னன்ட் ஆயிடலாம். நான் நம்ம நம்ம சர்ச்சு நம்ம கூட்டம்னு நம்ம ப்ரோக்ரஸ் இல்லாம நம்ம போயிடலாம். இல்லைங்களா, இதோடு வந்தாச்சு, இதுக்கு மேல நம்ம எங்க போக முடியும், ஐயோ இதெல்லாம் இவ்வளவு பெருசா இருக்கு, இவங்களை போய் நம்ம எப்படி வெல்ல முடியும்னு நம்ம முன்னேறாம போகலாம். ஆனா நம்மள முன்னேற்றுறது உதவியா இருக்கும் இந்த புக் பாருங்களா. நம்ம நம்ம இருக்காம நம்ம வளர்வதற்கு முன்னேறுவதற்கு ரொம்ப உதவியா இருக்கலாம். ஒருத்தர் உதாரணத்துக்கு நம்ம இப்படியே போனோம்னா என்ன ஆயிரும்னு, நம்ம 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 இருக்கும் போது நம்ம வெளியிலேயே போகாத ஒரு கூட்டமா ஆயிரும். அது வெளியில சில டைம்ல ஒரு சர்ச்சும் கூட, ஒரு சர்ச்சில் ஜீசஸ் ஒன்லின்னு பேர் போட்டிருந்தாங்க, ஜீசஸ் ஒன்லி அப்படின்னு. கொஞ்ச நாள் என்ன ஆச்சான், காத்து அடிச்சு அந்த JES போயிருச்சான், அஸ் ஒன்லின்னு ஆயிடுச்சான். அதனால அந்த சர்ச்சுக்குள்ள யாருமே வர மாட்டாங்க, நாங்க ஒண்டித்தான் உள்ள இருக்குவோன்ற மாதிரி. அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவா கூட நம்ம ஆயிர முடியும் இல்ல. நம்ம முன்னேறணும், ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற சுதந்திரங்களை நம்ம போய் வெல்லணும், அவர் வாக்கு தத்தங்களை நம்பி நம்ம கால் எடுத்து வைக்கணும். கடந்த காலங்களை நம்ம பாக்குறத விட்டுட்டு, எகிப்து திரும்பி போலாமான்றத பாக்குறத விட்டுட்டு, இன்னமே கானானுக்கு முன்ன நம்ம போ நிக்கவும் கூடாது. நம்ம இங்கே நின்னுமா, யோர்தான் இதுலயே பார்டர்லயே நின்னுட்டா போதுமா, இல்ல நீ முன்னேறணும். நீ முன்னேறுவதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த புக்கு நமக்கு ரொம்ப உதவ போகுது சபையாக. அந்த பாடம் நம்ம இதுல படிச்சுக்க போறோம். யோசுவாவுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சேலஞ்ச் தான் இல்லைங்களா. பாருங்களேன் எவ்வளோ எவ்வளோ கஷ்டமான சேலஞ்சஸ் வரப்போகுது இதுக்கு மேலே. உங்களால் அடுத்த வாரம் அதை பற்றி பார்க்க போகிறோம். பெரிய ராஜ்யங்களுக்கு முன்பதாக தான் போர் செய்ய போகணும். ஆனால் ஆண்டவர் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த ப்ராமிசஸை நம்புறவங்க தான் சாதிக்க முடியும். நான் உன்னோடு இருக்கிறேன் போ, ஆபிராமுக்கு சொன்னார், நான் உன்னோடு இருக்கிறேன் ஐசாக்கு சொன்னார், யாக்கோபுக்கு திருப்பி திருப்பி சொன்னார், அதை யோசுவா மோசேக்கு சொன்னார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் போக மாட்டேன் சாமி, தோ நான் போக மாட்டேன், நான் அது இல்லை இது இல்லை இது இல்லை, நான் ரெடியாக தான் இருக்கிறேன், ஆனால் ஆரோனை அனுப்புங்கன்ட்டார், என்ன நான் வரமாட்டேன்ட்டார். அந்த மாதிரி நான் உன்னோடு இருக்கிறேன் ப்ராமிஸ்ல தான் அவர் போனார். அதே தான் யோசுவாவுக்கு வரப்போது. நமக்கும் புதிய ஏற்பாடுல அந்த ப்ராமிசஸை நம்ம நம்பி அதன்படி செயல்படுறதுக்கு உதவியா இருக்க போகுது இந்த புக்கு. அது மாத்திரம் இல்லாம இத போட்டிருக்கிற மாதிரி இது ஒரு ஆவிக்குரிய விதத்தில் கிறிஸ்துக்குள்ள இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரங்களை நாம் அடைவதற்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். கிறிஸ்துக்குள்ள நமக்கு ஆண்டவர் நியமிச்சு என்னுடைய சுதந்திரங்கள் இன்பமான இடங்கள்ல ஆண்டவர் போட்டிருக்காருன்னு தாவீது சொல்றார். அந்த மாதிரி கிறிஸ்துக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரங்களை அடைவதற்கு இந்த புக்கு நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஒரு லீடராக ஒரு பாஸ்டராக அதை காட்ட வேண்டிய கடமை அந்த தலைவர்களுக்கு தான் இருக்கு, அந்த பாஸ்டருக்கு தான் இருக்கு. அதனால தான் இந்த புக்கை நம்ம எடுத்து பார்க்கிறோம் பாருங்களேன். அது வந்து நம்ம போர் செய்யாம கிடைக்காது, ஆனா போரோடு நமக்காக ஆண்டவர் போர் செய்வார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னொன்னு ரொம்ப முக்கியமான, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மனுஷனை வந்து கடவுள் என்ன பார்க்கிறோம், பல உடனே கொண்டு வந்துடல, பல வருஷமா ப்ரிப்பேர் பண்றார் இல்லைங்களா. எத்தனை வருஷம் யோசுவா இந்த அவர் வயசு என்ன தெரியுமா, இப்ப நிக்கிறதுக்கு 80 இயர்ஸ், 80 வயசு தாத்தா இப்ப போர் செய்ய போறார். 80 இயர்ஸ் அவர் ப்ரிப்பேர் பண்ணுமா இருந்துச்சு. ஆண்டவர் இப்படித்தாங்க செய்யறது. மோசே எத்தனை வருஷம் ப்ரிப்பேர் பண்ணாரு, அவரையும் 80 இயர்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணாரு. ஞாபகம் இருக்கா, எகிப்துல 40 வருஷம், அப்புறம் மீதியான்ல 40 வருஷம், 80 வயசு ஆன பிறகு. உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா, நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அப்படித்தாங்க ப்ரிப்பேர் பண்றாரு. ப்ரிப்பேர் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வாழ்க்கை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், இஸ் ப்ரிப்பேரிங் அஸ். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அவருடைய பணிக்காக நம்மள ஆயத்தம் பண்ணிட்டு வராரு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். யோசுவா ஆயத்தம் பண்ணும் போது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா அவர் ஆயத்தம் பண்ணலாம். ஒரு முக்கியமான லெசன் நம்ம படிச்சுக்க வேண்டியது இல்லை என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொறுமை, பேஷன்ஸ் இல்லைங்களா, பேஷன்ஸ். நான் சொல்லணும், நம்ம வாழ்க்கையில என் வாழ்க்கையிலயும் இது இல்லாததுனால தான் பெரிய பிரச்சனைகளும் ப்ராப்ளம்ஸ் நம்ம வாழ்க்கையில இருக்குது. பொறுமையை நம்ம கத்துக்கணும், பேஷன்ஸ், அது ரொம்ப முக்கியம். எது எடுத்தாலும் உடனே கிடைச்சிடணும், எது எடுத்தாலும் உடனே நடந்துடணும், அப்படி இருக்கிறவர்களா இருந்தா ஆண்டவருடைய சுதந்திரத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. அவர் வாக்கு தத்தங்களை நம்பி எத்தனை வருஷம் யோசுவா நம்பி வாழ்ந்தாரு, 40 வருஷம் நம்பி வாழ்ந்தார். நம்ம என்ன, ஒரு வாரம் நம்பி வாழ்றோமா, ஒரு மாசம் போதும், ஆண்டவர் என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கல, என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கல. நம்ம வாக்கு தத்தங்களை பிடிச்சி நம்ம பொறுமையோடு நம்ம விடாமுயற்சியா போற அந்த பழக்கம் இருந்தா தான் நம்ம வெல்ல முடியும். அந்த பழக்கங்களும் இங்க தான் கத்துக்க போறோம். 40 நாள் போய் வானத்துல இதுல போய் உட்கார்ற மனுஷன் இங்க உட்காந்துக்கிட்டு தான் இருக்கணும். நமக்கு அந்த காலத்துல மொபைல் இருந்திருக்கும், வீடியோ கேம்ஸ் ஆடினவர் உட்கார்ந்து இருப்பார். இல்ல சாமனுக்கு 40 நாள் என்னங்க பண்ணிருப்பாரு? நம்ம யாராவது உட்காருவோமா? யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு கீழே கூட வராம மனைவி எல்லாரையும் விட்டுட்டு குடும்பம் ஜாதி எல்லாரையும் விட்டுட்டு 40 நாள் வெயிட் பண்றாரு. அது இருக்கா பொறுமை நமக்கு? சின்ன 10 நிமிஷம் பொறுமை இருக்கா? யோசிச்சு பாருங்க, பொறுமையா இல்ல நமக்கு? அத ரொம்ப கத்துக்கிற வரைக்கும் நம்ம தேர முடியாது. பொறுமையா நம்ம கத்துக்கணும், பொறுமையை நம்ம கத்துக்கணும். வேதம் அடிக்கடி அதை சொல்லுது. பாருங்களேன் 2 வசனம் படிப்போம். சங்கீதம் 27:14, வெற்றி பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருப்பதனாலேயே நமக்கு கிடைக்குதுன்றது வேதத்தினுடைய ரகசியம். 24:14,
கர்த்தருக்கு
காத்திரு, பாருங்களேன், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். என்னங்க செய்யணும், என்னங்க செய்யணும், எது செய்யறது, எது செய்யறதுன்னு சில நேரத்துல வந்து கேட்பாங்க. என்ன செய்யணும்? ஒண்ணுமே செய்யாம கர்த்தருக்கு காத்திரு. சங்கீதம் 37:7,
கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு.
தொடர்ந்து படி.
காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே.
எல்லாம் அது நடக்குதே, இது நடக்காதான்னு போட்டு பொறாமப்படாதே, எரிச்சல் ஆகாதே. அப்புறம்
கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு.
கோபம் எல்லாம் படாத, நம்ம கோபம் வர்றதே பொறுமை இல்லாததுனாலங்க, பொறுமை இல்ல. அப்புறம்
பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம்.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். பாருங்களேன் பொறுமை. ஆண்டவரே இந்த புக்கை ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன ரொம்ப முக்கியமா நம்ம பாத்துக்க வேண்டியது, கர்த்தருக்கு காத்திருப்பது நல்லதுன்னு லாமெண்டேஷன்ஸ் புலம்புறுதல் புக்கில் வருது. 3:25 வருது. நல்லது. ஆகவே அந்த பொறுமை ரொம்ப அவசியம். அது மாத்திரம் இல்ல, பல பாடங்கள் இதுல நம்ம படிக்க போறோம். முகவரியாக நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆண்டவர் இது நமக்கு ஆசீர்வதித்து தரட்டும். ஜெபம் செய்வோம்.